ஹலேலூயா. இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இதுதான் கர்த்தர் இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான வாக்குத்தத்தம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டை எப்படி நமக்கு என்று நியமித்திருக்கிறார்? நன்மையால் கர்த்தர் முடிசூட்டியிருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டியிருக்கிறார். இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தீர்மானித்திருக்கிற சகல விதமான நன்மைகளினால், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிற ஒரு ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். வருஷங்களை கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். நன்மை என்றாலே நமக்கு எல்லாருக்குமே ஆசை, என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் என்று சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுகிறோம். நல்லது நன்மை செய்வது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம். அவர் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகிறவர் அல்ல. வேதத்தில் தேவ பிள்ளைகளுக்கே சொல்லியிருக்கிறது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதமே சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார் அது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? எப்படிப்பட்ட நன்மையை செய்வார்? நன்மைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே அதற்கு மூல காரணம் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. தீமைன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் பிசாசு தான் மூல காரணம். அதே போல நன்மை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் காரணம். வேதத்தில் அதற்கு நிறைய ஆதார வசனங்கள் உண்டு. யாக்கோபு எழுதுகிற நிருபம் 1:17 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், வாசிப்போம்.
நன்மையான எந்த ஈவும்,
நன்மையான எந்த ஈவும்,
பூரணமான எந்த வரமும்,
பூரணமான எந்த வரமும்,
பரத்திலிருந்து உண்டாகி,
பரத்திலிருந்து உண்டாகி,
சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து,
சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து
இறங்கி வருகிறது,
இறங்கி வருகிறது.
அவரிடத்தில்
அவரிடத்தில்
யாதொரு மாறுதலும்,
யாதொரு மாறுதலும்,
யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை,
யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நல்ல கவனிங்க. நன்மையான எந்த ஈவும், எதுவானாலும் சரி, எந்த நன்மையானாலும் சரி, பூரணமான எந்த வரமும், ஒரு முழுமையான ஆசீர்வாதம் எதுவானாலும் சரி, அது உண்டாகிற இடம் பரம், பரலோகம். பரத்திலிருந்து உண்டாகி அங்கே இருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. இந்த காரியத்தில் நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றால், நன்மை செய்கிற விஷயத்தில் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கிடையாது. மாறுதலும் கிடையாது, வேற்றுமையின் நிழலும் கிடையாது. வேற்றுமையின் நிழல் கூட கிடையாது. இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு டெப்த் இருக்குது தெரியுமா? இதுல நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அது எந்த விதமான நன்மையானாலும் அது பரலோகத்தில் தான் உண்டாகுது. அங்கே உண்டாகி நமக்கு சிலது நேரடியாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, சிலது நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷன் மூலமாய் வருகிறது. எப்படியே வருகிறது, ஆனால் அது உண்டாகிற இடம் பரலோகம், அங்கதான் உண்டாகி வருது. இதை உண்டாக்கி அனுப்புகிற ஆண்டவரிடத்துல எந்த மாறுதலும் கிடையாது. கொஞ்ச நாள் நன்மை செஞ்சுட்டு அவர் நன்மை செய்யறதை நான் நிறுத்திக்க போறேன், இப்படி அவர் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவர் கிடையாது. இன்னைக்கு சில நேரத்தில் மனுஷனுக்கு நம்ம அப்படி செய்வோம், நம்மளே நினைப்போம். நம்ம தொடர்ந்து ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டே இருப்போம், ஆனால் அதுக்கு மறுபடியும் அவங்க திருப்பி நமக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இனி இவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடாது, போதும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வோம். இவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க என்று சொல்லி இவங்களுக்கு நன்மை செய்கிறதை நிறுத்திக்கலாம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை நீங்கள் பார்த்தால் நன்மை செய்கிறதை நிறுத்துறதே கிடையாது, மாறுதலும் கிடையாது, வேற்றுமையின் இடலும் கிடையாது. வேற்றுமை கேட்டீங்கன்னா பட்சாபாதம், ஒருத்தருக்கு ஸ்பெஷலாகவும் ஒருத்தருக்கு ரொம்ப குறைவாகவும் இப்படி செய்கிற வேற்றுமை பார்க்கிற சுபாவம் கூட அவருக்கு கிடையாது. அப்படின்னா நன்மையை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, ஈக்குவலா கொடுக்கிறாரு. அதுக்கு நம்ம தகுதியா இருந்தாலும் கொடுக்கிறாரு, தகுதியா இல்லாத பட்சத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னேன், கர்த்தரை தேடுகிறவருடைய குடும்பங்களிலும் பிள்ளைகள் பிறக்கிறது, கர்த்தரை இல்லை கர்த்தரை தேடாதவருடைய குடும்பத்திலும் பிள்ளைகள் பிறக்கிறது. கர்த்தருக்கு விரோதமானவருடைய நபருடைய குடும்பங்களிலும் கூட பிள்ளைகள் பிறக்குது. கர்த்தரை விரோதிக்கிறவர்களுக்கு கூட அவங்களுக்கு கூட நன்மை நடக்கதா செய்யுது. அப்ப இல்ல என்ன தெரியுது கேட்டா, அவங்கள்ட்ட வேற்றுமை கிடையாது. தன்னை நேசிக்கிறவங்கள ஸ்பெஷலாகவும் தன்னை வெறுக்கிறவங்களை கர்த்தர் அவங்களை தூக்கி வீசி அடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கூட பேசிக்கான நன்மையை கர்த்தர் கொடுத்துறாரு. அதனாலதான் மத்தேயு 5:45 சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். நன்மை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். புரியா, அவருடைய நன்மைகளை குறித்து பார்க்கும்போது வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே கூட உங்களுக்கு 2-3 வசனங்களுக்கு காட்டலாம் பாருங்க. 84 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 84 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர்
கர்த்தர் கிருபையையும்
மகிமையையும் அருளுவார்
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
நன்மையை வழங்காதிரார்.
உத்தமமாய் நடந்தா நன்மை செய்யாம இருக்கவே மாட்டாராம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கண்டிப்பா கம்பல்சரி நன்மை செஞ்சே தீருவாராம். இது ஆண்டவருடைய சுபாவம். அடுத்த சங்கீதம் 85 சங்கீதத்தில் 12 படிப்போம்.
கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும்.
பாருங்க, இப்படி சொல்லிட்டே போற நிறைய வசனங்கள் பைபிள் இருக்கு. கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்கிறதற்கு ஏராளமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. எல்லா நன்மைகளுக்கு ஊற்று காரணர் நம்முடைய ஆண்டவர். சரி, இப்ப இந்த 65 சங்கீதத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வருஷத்தை உன்னுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நன்மையினால் கர்த்தர் இந்த வருஷத்தை முடிசூட்டுவார், அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம். அதே சங்கீதத்திலே நாம் அதற்கான வசனத்தை நாம் பார்க்கலாம். 4 வசனத்தை வாசிக்கலாம்.
உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன்
பாக்கியவான்.
உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. இதுதான் இந்த நன்மையை குறித்து இந்த வசனம் தான் நமக்கு சரியான போக்கஸ் கொடுக்குது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். எப்படிப்பட்ட நன்மை, யாருக்கு? இன்னைக்கு இது நம்மளுடைய ஃபோக்கஸ்ல நாம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நன்மை, யாருக்கு? யாருக்கு என்றால் இந்த இடத்துல அந்த நபர் யார் என்பதை இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொண்டு கர்த்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம்மதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் நானும் தான். நம்மளதான் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள். நம்மெல்லாம் யாருன்னா பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட பாக்கியவான்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்யறான்னு பார்க்கும் பொழுது, உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. அவருடைய வீட்டில நம்மை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அவருடைய வீட்டில நம்மளை சேர்த்து இருக்கிறார். அப்ப சேர்த்து இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டிற்குள்ளே ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அந்த நன்மையில நம்மளை திருப்தி ஆக்குவாராம். இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்களுடைய எனக்கு நல்ல பழக்கம், ஆனா இன்னைக்கு அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்கே ஆழ்வார்த்தம் நகர்ல செயின்ட் ஜான்ஸ் என்ற ஸ்கூல் இருக்கிறது. அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் ஃபேமிலி வந்தாங்க. அவங்க அந்த ஸ்கூல்ல நான் ப்ரீச் பண்றதுக்கு எப்போ போவேன். நான் சண்டேஸ்ல வாங்கினா எப்போ கூப்பிட்டுருப்பேன். நான் நியூ இயர் வரேன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் இந்த நைட்டு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா வந்தாங்க. அவர் வந்து சர்ச்சுக்கே போகாம இருந்தவங்க. நல்ல வசதி. அதுல வந்து என்ன செய்வார்னா, அந்த ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி என்ன சொன்ன ஒரு என்ன சொன்ன ஒரு ஒவ்வொரு நியூ இயரையும் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போய் செலிப்ரேட் பண்றாள் அவர். அப்படிப்பட்ட பிரதர் அப்பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் சர்ச்சில். அப்ப அந்த வந்து வந்தார். அப்புறம் பேசிட்டு எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல நீ வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து வாங்கன்னு சொன்னேன். அப்ப கிளம்பும் போது சொன்னேன், போன வருஷம் வேற இடத்துல செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் தேவ சமூகத்தில் வந்து செலிப்ரேட் பண்ண கத்திரவங்களுக்கு செஞ்சான்னு சொல்லி அனுப்பினேன். போன வருஷம் ஏதாவது ஹோட்டல்ல குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்பார். ஆனா இந்த வருஷம் கத்தர் அவரை தேவ சமூகத்தில் வந்து கத்தரை துதித்து இந்த புதிய ஆண்டை அவருக்கு தொடங்க வச்சார். அப்போ இதுதான் கத்தர் என்ன செய்யறாருனா, தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்துக்குள் இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறார். ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ போக வேண்டிய ஆள் என்ன செய்யற கத்தர் தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய ஆலயத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார். யாரையும் கத்தர் செய்யறார் அப்படி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, நம்மளதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்தில் வந்து இருக்கும்படி சேர்த்துக் கொள்ளுகிறார். ஏன் அந்த ஆலயத்தில் சேர்த்து கொண்ட பிறகு நமக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மைனா, அந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களுக்கென்று பிரத்யேகமான நன்மைகள் இருக்குது. அந்த பிரத்யேகமான நன்மைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். இது வந்து ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். இது இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு 5:45 அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்கப்படி நீதியுள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது காமன் பிளஸ்ஸிங். இது கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும், அறியாதவங்களுக்கும் கிடைக்கும், கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும், கர்த்தரை திட்டுறவங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். இது ஜெனரல் பிளஸ்ஸிங். ஆனா சில பிளஸ்ஸிங் இருக்குது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவரால் அவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொண்டவர்களுக்கு சொல்லி வைக்கிறாரு. இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. இது உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு கர்த்தர் வந்து இந்த வருஷத்துல நன்மையால் முடிசூட்டுவேங்கிறாரு. எப்படிப்பட்ட நன்மைனா, வீட்டின் நன்மையால். அவரால் சேர்த்துக் கொண்டவர்களுக்கு எந்த ஸ்பெஷல் பிளஸிங் வச்சிருக்கிறாரு, அதனால் கர்த்தர் உங்களை முடிசூட்டப் போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்போ நீங்க ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக் கொள்ளப்பட்டவரா கூட இருப்பீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக் கொள்ளப்பட்டவரா இருப்பீங்க. ஆனால் ஏன் இப்ப இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்தில் நமக்கு நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, தேவனுடைய இருதயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார் என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அப்படி அறியாமல் இருக்கிற காரணத்தினாலே நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறோம். எனக்கு கர்த்தர் இதை நியமித்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று சொல்லி என் ஆண்டவர் அதை காட்டும் பொழுது அதை விசுவாசித்து அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு 4 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 5 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கையில் அது ஒருவேளை சில நன்மைகள் அடையாமல் போனதற்கு என்ன ரீசன்னா, அது தெரியாமல் போனதுனாலே நீங்கள் அடையாமல் போனீர்கள். இப்ப கர்த்தர் நமக்கு அதை தெரியப்படுத்தி அதை நமக்கு அடையும்படி செய்கிறார். ஃபர்ஸ்ட் வீட்டின் நன்மைகள் என்னென்ன என்பதை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலேயே 84வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம்.
உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
உம்முடைய வீட்டிலே, பாருங்க, வீடு கர்த்தருடைய வீடு, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு ஸ்பெஷல் பிளஸிங். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? குழந்தை எல்லாருக்கும் கிடைக்கும், மழை எல்லாருக்கும் கிடைக்கும், சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கும், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கர்த்தரை துதிப்பது என்பது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. கர்த்தரை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு ஊழிய செய்யலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம். நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவ பீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பிரசங்கம் கூட பண்ணலாம், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், என்ன வேணா சில மியூசிக் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் ஒரு நபர் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்துக் கொள்ளாத ஒரு நபரால் கர்த்தரை துதிக்கவே முடியாது. புரியுதுங்களா? பாட்டு பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், டிராக்டர் கொடுக்கலாம், பிரசங்கமே பண்ணலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம், பணிக்க கொடுக்கலாம், எல்லாம் வேலை பண்ணலாம். ஆனால் துதிக்கிறது என்பது எல்லாரும் செய்ய முடியாது. யாரெல்லாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. இது ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். இது துதிக்கிறது என்பது, துதிக்கிறது கர்த்தருக்கு தான் நம்ம துதிக்கிறோம், நமக்கு என்ன பிளஸ்ஸிங் அதை சொல்லுங்க அப்படின்றீங்க நீங்க. எனக்கு என்ன, நான் கர்த்தரை துதிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? உண்மையிலே சொல்லுகிறேன், துதிக்குள்ளதான் சகல விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. பைபிள் முழுவதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா துதித்தவர்கள் யாருமே சிறுமைப்பட்டு போனதில்லை, ஒரு சாதாரண நிலைமையில் இருந்ததே கிடையாது. அவங்க எல்லாரையுமே கர்த்தர் ஸ்பெஷலா லிஃப்ட் பண்ணியிருக்கிறார். புரியுதுங்களா? துதிச்ச எல்லாரையுமே கர்த்தர் ஸ்பெஷலா லிஃப்ட் பண்ணியிருக்கிறார் பைபிள்ல. உதாரணத்துக்கு தாவீது, அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒரு மெய்ப்பனுடைய குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ்? அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல பலசாலிகள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு பொசிஷன் இருந்துச்சு. இவனுக்கு அது கூட கிடையாது, உடல் அமைப்பு கூட அதுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. அவன் ஒரு மெய்ப்பனுடைய குடும்பத்தில் பிறந்தவன். உடல் வாழ்வை பொறுத்தவட்டில கூட அவன் ராணுவத்தில் அவன் அண்ணனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சி, இவனுக்கு அது கூட கிடைக்கல. அதுலேயும் கூட அவனுக்கு தகுதி இல்லை, டிஸ்குவாலிஃபைட் அவன். அவனை வீட்டிலே சாதாரணமான ஆளை வச்சு அவனை ஆடு மேய்க்க தான் விட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் அவனுடைய தகப்பன் அவனை தனக்கு இருந்த பிள்ளைகளில் அவனை ஒரு பிள்ளையா கூட ஒரு பொருட்டா கூட வைக்கல. அவனுடைய பிள்ளைகளில் ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறான் சொல்லும் பொழுது கூட தாவீதை கூப்பிட கூட இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அவன் ஒரு அற்பமாகவும் நீசனாகவும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தான் இல்ல? யாருமே அவனுக்கு எந்த ஒரு ரெகக்னிஷனே கொடுக்கல, எங்கேயுமே ரெகக்னிஷன் இல்லை அவனுக்கு. சொந்த தகப்பனே அவனை ரெகக்னைஸ் பண்ணல. ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சு. கர்த்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் எங்க கத்துக்கிட்டான் தெரியல. சுரமண்டலத்தை வாசிக்கிறதுக்கு எங்க கத்துக்கிட்டான்? தானா கத்துட்டு இருப்பான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு அவனா வாசி வாசி பாத்திரமா வந்துருச்சு, ஏதோ கத்துக்கிட்டான், அதை வச்சு வாசிக்கிறான், பாடுறான். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 150 சங்கீதத்தில் 75 சங்கீதங்களை தாவீதின் கரத்தினால கர்த்தர் எழுத வச்சார். சரிபாதி 150 சங்கீதத்தில் 75 சங்கீதம் தாவீதின் மூலமா எழுதப்பட்டது. வேதத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுப்பார். அவரின் இருதயத்துக்கு ஏற்றவன்கிறார். அப்போஸ்தலர் 13:22 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வாசிப்போம்.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்
கர்த்தர் கொடுத்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். இதெல்லாம் சாதாரண சாட்சி கிடையாது, இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி வாங்கணும். அவங்க அண்ணன்களா ஏற்கனவே ராணுவத்தில் இருக்கிறாங்க, ஆனா இவன் சடனா ஒரே லிப்ட் தூக்கி கத்த தூக்கி அவங்களுக்கு மேல ராஜாவாக உட்கார வச்சுட்டாரு இல்லையா. மொத்த ராணுவம் அவங்க கீழே வந்துருச்சு. தாவீதை கத்தர் அவ்வளவு நேசிச்சார். என்ன ரீசன், அவங்க என்ன ஸ்பெஷல், என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு ஸ்பெஷல், பாட்டு பாடுவான், நல்ல கத்தரை மகிமைப்படுத்தி துதித்து பாட்டு பாடுவான். தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா துதியதான் ரொம்ப போகஸ் பண்ணியிருக்கும். அதெல்லாம் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த சங்கீதத்தை எழுதுகிற அந்த பாணியை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பது நீங்க புரியலாம். உதாரணத்துக்கு 34வது சங்கீதத்தை வாசிக்கலாம், முதல் வசனத்துல வாசிப்போம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். ஸ்டார்டிங் பாருங்க, எக்காலத்திலும் அப்படிதான் எனக்கு நான் ஸ்டாப்ப நான் துதிகள் எனக்கு படக்கின்ற எப்பொழுதும் என் வாயில் அவருடைய துதி இருக்கின்றான். சூழ்நிலைகள் மாறினாலும் நான் துதிக்கிறத நான் நிறுத்த மாட்டேங்கிறான், நான் ஸ்டாப்ப நான் துதிச்சுட்டே இருப்பேன். அடுத்து வருது 3வது படிப்போம்.
என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக.
மத்தவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கிறான் இருக்கு துதிக்கிறதுக்கு. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிற ஸ்பெஷலான காரியம் கேட்டீங்கன்னா துதிப்பது. உங்களுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த துதிதான் அவனை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றியது. இந்த துதிதான் அவனை உயர்த்தி 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 உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. அதனால துதின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தரை துதிப்பது என்பது எல்லாரும் செய்ய முடியக்கூடிய காரியம் கிடையாது. அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் செய்யக்கூடிய காரியம். அதில் நீங்கள் நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால நீங்கள் அதை உணர்ந்து துதிப்பதற்கு உங்களை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு லிப்ட் அப் வச்சிருக்கிறார், உங்களை லிப்ட் பண்ண போறார். ஆமென். சரியான ஒரு லிப்ட் உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். பைபிள் ஃபுல்லா நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம், எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பைபிள் ஃபுல்லா உங்களுக்கு எத்தனை விஷயம், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும். 2 20 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், யோசபாத்தனுடைய வாழ்க்கை முதல் 22 வசனங்களை கவனிச்சு பாருங்க. அந்த 22வது வசனம் சொல்லுகிறது, அவன் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் வந்ததான மோவாபியர் அம்மோன் புத்திர செயிர் மலை தேசத்தாரை கர்த்தர் அவர்களையே மோதி கலங்கடித்தார். நீங்க துதிக்கிறவர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால ஒண்ணுமே நிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால எந்த பொல்லாத சக்திகளும் நிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க துதிக்கும் பொழுது தாவீதை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது நீங்க துதிக்கும் பொழுது யோசபாத்தருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவைகள் எல்லாம் தானாய் அழிஞ்சு போகும். நீங்க யுத்தமே பண்ண வேண்டியிருக்காது. நீங்க ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்பி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகள் தானாய் அழிஞ்சு போகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 22-23 வசனங்கள்ல அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நடுராத்திரியில் அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள். என்ன நடந்துச்சு? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படி பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலந்து போயிற்று. நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும். தடைகள் தகர்க்கப்படும். 5வது அதிகாரம் 13-14 வசனங்களை படிச்சு பாருங்க. அங்கே பார்க்கும்போது சாலமோன் கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறார். அங்கே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. தேவ மகிமை இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்பியது. துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கும். துதிக்கும் பொழுது சத்துருக்கள் உங்களுக்கு முன்னால் நிக்க முடியாது. துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். துதிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தகர்த்து போடுவார். துதிக்கும் பொழுது கூட வாழ்க்கையில் தேவ மகிமை இறங்கி வரும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது புரியுதுவா? துதி என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல் தான் துதி. ஆமென். இந்த ஒரு சாதியை வச்சுட்டு ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரே கீயை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிளஸ்ஸிங் நீங்க ஓபன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு நான் சொல்லல, படிச்சுனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் எடுத்துட்டு போகும். ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்ப பார்க்கும் பொழுது நீங்க இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை துதிக்கிறதுல உங்களை நடத்த போகிறார். நல்லா துதிக்க போறீங்க. சரியான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் அருமையாய் பெற போறீங்க. ஆமென். அதுல முதலாவது கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தால், துதிப்பதின் மூலமாக கர்த்தர் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய வீட்டின் ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம். இதுவும் தாவீதுடைய சங்கீதம் தான். 23 சங்கீதத்தில் 6 வசனத்தை வாசிக்கலாம். 23:6.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்மை அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைக்க பண்ணி அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வைக்கிறார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அப்படி நிலைத்திருப்பதன் மூலமாக எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதனால கிடைக்கிற பிளஸ்ஸிங் அது. இரண்டாவது, இந்த ஆண்டில கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். ஷார்ட் பிரேயர் மட்டுமல்ல, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். சும்மா தேவைக்காக அப்படி இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். தேவ பிள்ளைகள் அதை நாம புரியணும். நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மகிட்ட டைம் கேட்கிறார் இல்லையா? டைம் கேட்கிறார். நம்ம தான் டைம் பார்க்கறோம் நினைக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் கூட டைம் பார்க்கிறவர் தான். கெத்செமனே தோட்டத்திலே பேதுரு யாக்கோபு யோவானை உள்ள கூட்டிட்டு போனாரு. சத்தப்புறம் போய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். திரும்பி வந்து பார்க்கிறாரு, இவர்கள் கண்களோ நித்திரை மயக்கமா இருந்தது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது சொன்னாரு. திருப்பி போனாரு. திருப்பியும் அவர் 1 hour ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வராரு. வந்து பார்க்கிறாரு. திருப்பி வந்து பார்க்கும் பொழுது மறுபடியும் தூங்குறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து ஒரு டைம் பேஸ் பண்ணி கேட்கிறாரு, 1 hour ஆகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? டைம் கேட்டார் பார்த்தீங்களா, 1 hour ஆகிலும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தான் நினைக்கிறோம் ஷார்ட்டா அப்படியே ஒரு ஜாம் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஓபனா சொல்றேன், உங்கள் தேவையை சந்திக்கிறதற்கு நீங்க ஸ்பிரிச்சுவலா கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ஜெபிக்கவே வேண்டாம். உங்க தேவையை சந்திக்கப்படுறதுக்கு நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். ஓபனா சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவலா கர்த்தரை சுத்த மனசாட்சியிலே தெளிவா கர்த்தரை பின்பற்றினீங்கன்னா உங்க தேவைக்காக நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். நான் தைரியமா தான் டிக்ளேர் பண்றேன், ஜெபிக்கவே வேண்டாம். நடக்கும், தானா நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் தேவைக்காக போக வேண்டாம், ஆனா தேவையே இல்லாம போகணும். புரியுது உங்களுக்கு? தேவைக்காக போக வேண்டிய போகவே வேண்டாம், ஆனா தேவையே இல்லாம போகணும். கர்த்தர்ட்ட சும்மா போகணும், சும்மா போகணும். கர்த்தர் அவரோடு நேரத்தை செலவிடுவதற்கு எந்த தேவையும் இல்லாமல் சும்மா கத்தர்கிட்ட போயிருக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த தூக்க மயக்கத்தில் புரிய மாட்டேங்குதா? சரியா, தேவைக்காக போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தேவையே இல்லாம போனோம், சும்மா போனோம். மனுஷங்கள்கிட்ட நம்ம சும்மா போவோம், எதுக்கு வந்தீங்க, சும்மா வந்தேன் அப்படின்றோம் இல்லையா. சும்மா பார்த்துட்டு போறான்னு வந்தேன், பார்த்தா சில போக வேண்டியதுதானே, சும்மா பார்த்துட்டு போக வந்தேன். ஆனா நல்லா கவனிக்கணும், கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு, சும்மா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு, சும்மா வந்து அவர்கிட்ட உட்கார்ந்துக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், தேவையை சொல்லாமல் சும்மா வரணும். இதற்கு உங்களுக்கு பைபிள் இருந்து ஒரு சம்பவம் காட்டுற பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மோசே கூடாரத்தை பெயர்த்து, அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு, அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும், பாளையத்துக்கு புறம்பான, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள், மோசே கூடாரத்துக்கு போகும் போது, ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து, தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு, அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும், அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள், மோசே கூடாரத்துக்குள், பிரவேசிக்கையில், மேகஸ்தம்பம் இறங்கி, கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினார், ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம், கூடார வாசலில் நிற்க கண்டார்கள், ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து, தங்கள் தங்கள் கூடார வாசலில், பணிந்து கொண்டார்கள், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார், பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்,
என்ன ஒரு அருமையான விஷயம் இது. மோசே தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட், அவன் தான் முக்கியமான ஆள். கர்த்தர் வந்து மனுஷனை சந்திப்பதற்கு, அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் நியமித்திருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் மனுஷனை சந்திக்கிற இடம், அது மோசையை சந்திப்பார். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மோசைக்கு கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். இது நடக்குது. அப்ப மோசே தான் அங்க முக்கியமான மனுஷன், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வாங்கிட்டு வரணும். மோசே கிளம்பி அந்த கூடாரத்துக்கு நேரம் போறான், அவன் வரும்போது கர்த்தர் அவனை மீட் பண்றதுக்கு நேரம் மேகத்தில் இறங்கி வர்றாரு. மோசே அங்க போனோடனே அவனை மீட் பண்றதுக்கு கர்த்தர் இறங்குறாரு, இறங்கி வந்து மோசையோடு முகமுகமா பேசுறாரு. மோசையோடு பேசுறாரு, மோசே ஜனங்களுக்குரிய வார்த்தைகளை எல்லாம் வாங்குறான். பேசி முடிச்சிட்டாரு கர்த்தர், பேசி முடிச்சுட்டு அவரும் போயிட்டாரு, இவனும் கிளம்பி போயிட்டான். என்ன நடக்கணும்னாலும் நடந்துச்சு. பேச வேண்டியவர் வந்தாரு, பேசினாரு, பேசிட்டு போயிட்டாரு. கேட்க வேண்டியவன் கேட்டான், போயிட்டான். இன்னொருத்தர் வந்தா அவர் சும்மாவே நிக்கிறான், பேசுவார். இவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்காகவும் இவன் அலோ பண்ணப்பட்ட நபர் அல்ல, இவனுக்கு முன்னால மோசே அங்க லீடர் இருக்கிறான். ஆனால் இந்த யோசுவா வந்தான், இவனுக்கு அங்க விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவன் வந்து கர்த்தரும் போயாச்சு, மோசையும் போயாச்சு, இவன் மட்டும் அங்கே நின்றுக்கிறான். பாத்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறான். இந்த காரியம் தான் யோசுவாவை அடுத்த தலைவனாய் மாற்றியது. புரியுதுங்களா? யோசுவாவை விட காலே பெட்டரான பர்சன் தெரியுமா உங்களுக்கு? பைபிளுக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோசுவாவும் காலேபும் தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ள வந்தவங்க. யோசுவாவை விட காலேப் தன் இருதயத்தில் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவன் சாட்சி வாங்கினவன். அந்த சாட்சி யோசுவா கூட கிடைக்கல. ஆனால் லீடர்ஷிப் யாருக்கு போச்சு? காலேபுக்கு போல, லீடர்ஷிப் யோசுவாவுக்கு போயிடுச்சு. என்ன ரீசன்? அப்படி என்ன ரீசன்? ஒரே காரியம், தேவ சமூகத்தில் இருக்கிற பழக்கம் யோசுவாவுக்கு இருந்தது. புரியுதா? காலை புத்தகமா பின்பற்றின உண்மை, ஆனா தேவ சமூகத்தின் பழக்கம் யோசுவாவுக்கு இருந்துச்சு. அதுதான் அவனை நெக்ஸ்ட் லீடரா மாத்துச்சு. தேவ சமூகத்தில் இருக்க தெரியும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கணும். தெய்வ சமூகத்தில், தெய்வ பிரசன்னம் இருக்கிற இடத்துல நிலைச்சிருக்கணும். தெய்வ பிள்ளைகள் நிலைச்சிருக்கணும். அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கொடுக்கிறாரா? கிருபையை கொடுக்கிறாரா? நன்மையும் கிருபையும் கொடுக்கிறார். என்ன நன்மை கொடுப்பாரு? அவருடைய சமூகத்தில் நிலைச்சிருக்கும் பொழுது என்ன நன்மையை கொடுப்பாரு? அதுதான் இந்த வருஷத்து ஸ்பெஷல். அது இந்த சங்கீதத்திலே கூட இருக்குது. இதே சங்கீதத்தில் கூட அது என்ன நன்மை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், 23வது சங்கீதத்திலேயே 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக,
என் சத்துருக்களுக்கு முன்பதாக
நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
இதுதான் அந்த நன்மை. இது சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்றானே. அது என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் நன்மை. கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கிறதான காத்திருக்கிற தமது பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் அனாயத்தையும் கர்த்தர் கொடுக்க போறார். அபிஷேகம், ஸ்பெஷல் அனாயத்தி, நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓவர் ஃபுளோயிங் லெவல்ல கர்த்தர் கொடுக்க போறார். நிரம்பி வழிகிற அளவுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அபிஷேகத்துக்கு பைபிள்ல இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ற டேர்ம் என்ன தெரியுமா? இதே வார்த்தை தான். படிச்சு பாருங்க, மத்தேயு 7:11, லூக்கா 11:13, இந்த ரெண்டையும் படிச்சா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 7:11 படிப்போம்.
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதே வசனத்தை லூக்கால படிப்போம், 11:13.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது, அதிக நிச்சயம் அல்லவா?
அதிக நிச்சயம் அல்லவா என்றால், இதுதான் அங்க தாவீது சொன்னார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நன்மை, இங்கே அந்த நன்மை என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல கொடுக்கும் போது பரிசுத்த ஆவிங்கிறார் இல்லையா? மத்தையும் நன்மைன்னு சொல்லும்பொழுது அதே காரியத்தை லூக்கால வரும்போது பரிசுத்த ஆவின்னு வருது. இதைத்தான் தாவீது நன்மைன்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்துல என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். புரிதவங்களுக்கு அந்த நன்மைங்கிற டேர்ம் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை குறிக்கும். இதனால கர்த்தர் ஒரு மகிமையான அபிஷேகத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தெய்வ சமூகத்தை நீங்க வந்து ஜஸ்ட் உட்காருங்க, அந்த அபிஷேகம் கூட நிரப்பும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சேவைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சேவையே இல்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அனாய்ட் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் வல்லமையாய் நிரப்புவார். ஒரு ஜப அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும். கர்த்தர் உங்களை மகிமையான விதத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களை பயன்படுத்துவார். ஏன்னா இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் அபிஷேகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அபிஷேகம் இல்லாமல் ஒன்னும் சாத்தியம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் கடைசியா போகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய அபிஷேகத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். மூன்றாவதாக வீட்டில் என்ன நடக்குது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். 56:7 வசனம்.
நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்
என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இது யார செய்யறார், யாருக்கு இதை சொல்றாரு? முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 6 வசனத்தை.
கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும்
அவரை சேர்ந்து
ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து
என் உடன்படிக்கையை
பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர்
அதாவது புறஜாதிகளாயிருக்கிற நாம் எல்லாரையும் பத்தி சொல்றாரு. நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சேவிக்கிறதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என் நாமத்தை நேசிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், மூணாவது எனக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன், நாலாவது என் ஓய்வு நாளை நீங்க பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அதை ஆசரிக்கணும். கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது அதை குறித்து நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு, பாகத்தோடு, வாஞ்சையோடு, நேரத்தோடு, விருப்பத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வரணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஜெப வீட்டில் என்னை உங்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். இது யாருக்கு என்றால் புறஜாதிகளாக இருக்கிற நம்மை குறித்து கர்த்தர் சொல்றார், அந்நிய புத்திரர்களுக்கு இது அப்படிங்கிறார். அப்ப இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையே இங்க கர்த்தரை உண்மையா சேவிங்க. கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தை ரொம்ப சின்சியரா இருங்க. போன வருஷத்துல நீங்க சிலதான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம், கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சின்சியரா மாறுங்க, சின்சியரா கர்த்தரை தேடுங்க, ஏதாவது கர்த்தருக்கு ஒரு ஊழிய செய்யுங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து மூடும். அல்லேலூயா. என் ஜெப வீட்டில் உங்களை மகிழ பண்ணுவேன், உங்களை பெரிய சந்தோஷம் வந்து மூடும். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேரண்டியே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சைக்கு வரவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதுல ரெண்டு பேர் இருக்குது, சர்ச்சைக்கு வந்து சந்தோஷத்தை நிறைவா பெற்றுக்கொண்டு போறவங்களும் இருக்கிறாங்க, சர்ச்சைக்கு வந்து இருக்கிற சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கு, புரியுதா? ரெண்டுமே இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து பெரிய சந்தோஷம் அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க. அப்போஸ் நடவடிக்கைகள் படிக்கிட்டீங்கன்னா 8 அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு இருக்குது. சமாரிய பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியர் அங்க பிலிப்பி செய்யும் பொழுது கர்த்தரை சந்திச்ச அந்த ஜனங்களுக்கு அந்த பட்டணத்திலே சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாச்சா? ஆனால் இயேசு கிறிஸ்து சந்திச்ச வந்த எத்தனையோ பேர் சந்தோஷமா தான் போனாங்க, பிரச்சனை நீங்க சந்தோஷமா தான் போனாங்க. ஆனால் ஒரு வாலிபன் ஐஸ்வர்யமான் சந்தோஷத்தோடு வரான். ஆண்டவரே, நல்ல போதவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான என்ன செய்யணுங்கிறான். கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்தையும் சொல்றாரு. கடைசியிலே உன் ஆஸ்திகளை விட்டு தரிசனத்துக்கு கொடுத்து என்னை பின்பற்றி போனாரு. அவன் போகும்போது ரொம்ப துக்கத்தோடு போனான், இருந்த சந்தோஷத்தையும் கர்த்தரை சந்திச்சு வருது தொலைச்சிட்டான். இருந்ததும் போச்சு. போகும்போது எப்படி போனா, மிகுந்த துக்கத்தோடு போனான்னு போட்டுருக்குது. வரும்போதாவது கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு, போகும்போது இயேசு கிறிஸ்து சந்திச்சோன்னு அதுவும் போச்சு. நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரது வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் கூடும். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் சரியில்லாம சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கொடுக்கிற வசனம் கூட அடியடி அடிச்சு இருக்கிற சந்தோஷமும் போயிடும். ஏன்டா இங்க வந்தோன்னு நொந்து போய் போவீங்க. சந்தோஷத்தை பெறுகிறதும் சர்ச்சு தான், இருக்கிற சந்தோஷத்தை இழக்கிறதும் சர்ச்சில் தான். அப்ப நம்ம லைஃப் நீங்க நல்லா இங்க அதான் சொல்றாரு, என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்த குளிச்சலா காணபடி ஆசிரியங்க, என்னை சேவிங்க, என்னை பின்பற்றுங்க, எனக்கு ஊழியர் செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா தாங்க முடியாத சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பி கத்தர் அனுப்புவார். அந்த சர்ச்சுக்கு வந்தது அந்த ஒரு ஃபுல்னஸ் உங்களுக்கு இருக்கும், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாயின் வாங்க, ஒரு நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இதை கத்தர் உங்களுக்கு தருவார். கொஞ்சம் சின்சியரா பின்பற்றி பாருங்க. உங்களை மாறி சந்தோஷமான நபர் யாருமே இல்லைன்னு சொல்ற மாதிரி கத்தர் உங்களை வைக்க போகிறார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை தேவ சமூகத்தில் கத்தர் வச்சிருக்கிறார். நாலாவது ஒன்று நான் சொல்லி முடிகிறேன். யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் 14 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்,
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய்
உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிறதான தன்னுடைய வீடுன்னு சொல்லுகிற ஆண்டவர் இப்பொழுது இப்படி நம்ம கர்த்தரை பின்பற்றி அவருடைய சந்தோஷத்தில் நிறைவாயிருந்து, அபிஷேகத்தில் நிறைவாயிருந்து அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு மேல ஒரு வீட்டை கர்த்தர் ரெடி பண்றாரு. இந்த வீட்டில் நல்லா இருக்கிறவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேல ஒரு வீட்டை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டில இருந்து நல்லா துதிக்கிறவங்களை, இந்த வீட்டில இருந்து நல்லா கர்த்தர் ஆராதிக்கிறவங்களை, இந்த வீட்டில இருந்து நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களை, இந்த வீட்டில இருந்து கர்த்தருக்குள் நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களை கூட்டி கொண்டு போகிறதற்காக கர்த்தர் வந்து தன் பிதாவின் வீட்டிலே அங்க ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். இந்த வீட்டில நல்லா இருந்தா மேல ஒரு வீடு நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் மகிமையான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து நம்மை பரலோகத்தில் கூட்டி சேர்க்க போகிறார். ஆகியனால் அந்த நாளுக்காக இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் தாகத்தோடு கர்த்தரை தேடுவோம், வாஞ்சையோடு தேடுவோம், கருத்தோடு தேடுவோம், முழு இருதயத்தோடு தேடுவோம். கர்த்தர் சீக்கிரம் வந்து நம்மை மகிமையாய் சேர்த்துக் கொள்ள போகிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த வருஷத்தை கர்த்தர் தம்முடைய நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். அவருடைய நன்மைகள் இந்த வருஷத்தில், கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. எப்படிப்பட்ட நன்மை என்றால், அவருடைய வீட்டின் நன்மையால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்றார். அவருடைய வீட்டுக்குரிய ஒரு நன்மை இருக்குது. கர்த்தர் நன்மை செய்கிறவர், நல்லவங்களுக்கும் நன்மை செய்வார், தீயவங்களுக்கும் நன்மை செய்வார், நீதி உள்ளவங்களுக்கு நன்மை செய்வார், அநீதி உள்ளவங்களுக்கும் நன்மை செய்வார், எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கிற அது ஒரு லிமிட்டெட் பிளஸ்ஸிங் தான், ஒரு லிமிட்டெட், அவ்வளவுதான், ஒரு லிமிட் பண்ணி கொடுக்கிறார், காமன் பிளஸ்ஸிங். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வீட்டின் நன்மை, இது ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். துதிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோல். புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் திறபுகம். கர்த்தர் அவருடைய வீட்டிலே வைத்து நம்மை துதிக்கிறதற்கு நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதும் துதிக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அவருடைய வீட்டிலே இருக்கிற நமக்கு அதை கர்த்தர் கொடுக்க போறார். எல்லாரும் அப்படியே தெய்வ சமூகத்தின் கரங்களை உயர்த்து. கர்த்தர் ஒரு துதியின் அபிஷேகத்தை இந்த ஆண்டு நமக்குள் நிறைவாய் கொடுத்து நடத்த போறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை நான் எப்பொழுதும் துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இதுதான் சங்கீதக்காரன் தாவீது கொடுக்கிற ஒரு அழைப்பு. இப்ப நான் அந்த அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவர். ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் அப்பா. நீங்க எவ்வளவு கிருபை நிறைந்த ஆண்டவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிங்க பரிசுத்த யாக்கோபின் தேவன், எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர். எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனமா இருக்கிறீங்க. எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்க. நீங்க ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சர்வத்தையும் வார்த்தைகளினால் சிருஷ்டித்த மகா பெரிய தேவன். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். நீங்க மகிமையாய் வெற்றி சிறந்தவர். யுத்தத்திலே பராக்கிரமசாலி. நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலி. யுத்தத்திலே வல்லமை உள்ளவர். ஓ சேனையின் அதிபதியாக எங்கள் ஆண்டவர், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கப்படுகிறவர் அப்பா, துதிக்கப்படுகிறவர். நீங்க துதிகளுக்கு பாத்திரர். எப்பொழுது உம்மை துதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிப்பதன் மூலமாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணி போடுவார். துதிப்பதன் மூலமாய் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற தடைகள், சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும். துதிப்பதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். துதிப்பதின் மூலமாக சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் இறங்கிய தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டிருக்கும். துதிப்பதின் மூலமாக உடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறி போவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்தி கொண்டே இருப்பார். துதிப்பது என்பது அநேக ஆசீர்வாதங்களுக்கான ஒரு திறவுகோல். அதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, தேவ சமூகத்திலே துதிக்கிற அனுபவம் மட்டுமல்லாமல் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் வீட்டிலே நிலைச்சிருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்க நிலைச்சிருக்கும் பொழுது நன்மையை தரார். அது என்ன நன்மை? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அதுதான் நன்மை. இந்த வருஷத்திலே உங்க மேல ஒரு ஸ்பெஷலான ஒரு அனாயத்தீங்க கர்த்தர் கொடுக்க போறார். அவருடைய பாதத்தில் அமருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை நிறைந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து நடத்த போறாரு. ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனாயத்தீங்க ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஒரு மகிமையான அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழிவதாக. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Thank you, Lord. Hallelujah. 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Sotram, umakku nandri aandavare, umakku sotram. Thank you, Jesus. Hallelujah. அடுத்தபடியாக கர்த்தர் அவருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை அவருடைய ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவேங்கிறாரு. அவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது ஒரு மகிமையான சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். இந்த வருஷத்தை நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷமாக இருக்கும்படி செய்வார். அதற்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்து உங்களை சர்ச்சைக்கு வரும்பொழுதே நீங்க சந்தோஷமா வருவீங்க. சந்தோஷமாக இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பி செல்லுவீங்க. அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே பிதாவின் வீட்டிலே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மகிமையான ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது மகிமையாய் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த 2014 ஆண்டின் வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக இந்த ஆண்டு எங்களுக்கு நீங்க செய்ய போகிற நன்மைகளை எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த நன்மைகளின் மூலமாக நாங்கள் உண்மை சந்தோஷப்படுத்தவும் பெருந்திரள் கூட்டத்தை ஆதாயப்படுத்தவும் நாங்களும் சந்தோஷமாயிருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வதற்காக சோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணி ஒரு குறைவு இல்லாமல் நடத்துங்க அப்பா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொன்னீங்க. ஆமேன். அப்படியே செய்வதற்காக சோதனை. தேங்க்யூ ஜீசஸ். காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.